வெண்ணை நல்லூர் சிவாலயத்துள் பொல்லாம் சூடும் போது மன்னவனே ஒன்றுமாறு அறியாச்சிரியேன் மகிழ்ச்சி மின்னவனே விட்டுடுதி கண்டாய் மிக்க வேதமை நூல் சொன்னவனே சொற்களிந்தவனே களியா தொழும் வருமுன்னவனே பின்னும் ஆனவனே இம்முழுதையும் மே சிற்றம்பலம் நம பார்வதி வதேரகர மகாதேவா அருட்கடலாகிய கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே சைவ சமய நெறி என்கின்ற இந்த ஞான நூலிலே முடிவாக இருக்கின்ற இந்த நூலினுடைய சிறப்பு பயன்களை பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். பரமேஸ்வரன் நமக்கு எல்லை இல்லாத கருணையினாலே தனு கரண புவனபோகங்களை கொடுத்தான். அதையெல்லாம் விட அவன் நமக்கு அருளி செய்தது வேத சிவாகமங்களாகிய அருள்நூல்களை அருளி செய்து அதன் மூலமாக நம்மை உயர்ந்த கதியிலே செலுத்துவதற்கான நெறியை காட்டிய பெருங்கருணை அளப்பில்லாதது. அதை சிவஞான சித்தியாரிலே சொல்லுகிறார், ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாயில் கதிப்பவர் இல்லையா, நாரணன் முதலாயுள்ள நரர் சுரர் நாகர்க்கெல்லாம் சீரணி குருசந்தான செய்தியும் சென்றிடாவே என்பது சிவஞான சித்தியார். ஆரணம் என்கின்ற வேதத்தையும் ஆகமமாகி சிவாகமத்தையும் அவன் கருணையினாலே அருளி செய்யவில்லையானால் உயிர்கள் உயர்ந்த கதியை அடைவதற்கு வழியே இல்லை. ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாயில், அதனாலே அருளினாலே அவன் திருமினி எடுத்துக்கொண்டு அருட்டுருமினி சொல்றது அப்படிப்பட்ட திருமினி எடுத்துக்கொண்டு இந்த நூல்களை அருளி செய்திருக்கிறான். அந்த வேத சிவாகமத்தில்தான் உயிர்களினுடைய தன்மையும் பாசத்தினுடைய தன்மையும் சிவருமானுடைய தன்மையும் சொல்லப்படுகிறது. சிவாகமத்திலே ஞானபாதத்திலே சொல்லப்படுவது பதி பசு பாசம் ஆகிய முப்பொருளும். எந்த நூலை எடுத்துக்கொண்டாலும் இந்த பதி பசு பாசத்தன்மைகள் வந்து கொண்டிருக்கணும். ஆனா அதை தெளிவாக சொல்வது சிவாகம். அந்த சிவாகமத்தின் சாரமாக வந்திருக்கின்ற நம்முடைய சாஸ்திர நூல்கள் தோற்றுறது. அதனாலே பதி பசுபாசம் ஆகிய இந்த முப்பொருளிலே பசு நடுவிலே பதி பசு பாசம் பசு நடுவிலே முன்னாலே பதி பின்னாலே பாசம். ஆனா முன்னால் இருக்கிற பதியை அது அணுகாமல் பாசத்தை அணுகி இருக்கிறது. எதை சார்ந்து இருக்க வேணுமோ அதை சாராமல் சாராத இடத்தை சார்ந்து விட்டது. சேராத இடந்த நிலையை சேர வேண்டாம்னு சொல்றாரு அல்லவா, சேராத இடத்துல சேர்ந்துருச்சு சேர்ந்துருச்சு சேராத இடத்துல சேர்ந்துட்டு அதை விட்டு பெரிய மனம் இல்லாம இருக்கு. அதான் ஒரு அதிசயம். தெரிந்தும் தெரிந்தும் சேராத இடங்களில் சேர வேண்டாம் என்று பெரியவர்கள் சொன்னார்கள். சேராத இடத்துல சேர்ந்து விட்டதா, சேர்ந்து விட்டு பெரிய மனம் இல்லை. அது சுந்தர சொல்லுவாரு, பேய் கிட்ட பழகிட்டா கூட பெரிய மனசு வராது. பேயோட என்னும் பிரி ஒன்றின்றார் என்பவர்கள். அதுபோல இது பழகினது பேய்கிட்ட தான் பழகிருக்கிறோம். ஆணவம் ஆகிய பேய் கண்ணம் ஆகிய பேய் மாயை ஆகிய மூன்று பேய்கிட்ட பழகிட்டு அதை விட்டு பெரிய மனசு இல்லாம இந்த பக்கம் வந்தா கடவுள் இருக்காங்க, இந்த பக்கம் போனா பேய், இந்த பக்கம் வந்தாக்கா கடவுள், இந்த பக்கம் வந்துடல. ஆனா அதுகிட்ட பழகிச்சு, ரொம்ப காலமா பழகிச்சு. அராதி காலம் தொட்டு ஏராளமான காலம் அந்த பேய்களோடு பழகி அப்படினால அதை விட்டு பெரிய மனசு இல்லை. அவரு எத்தனையோ முயற்சிகளை பண்ணி பாக்கிறார். ஒரு பிள்ளையானவர் தீயவரோடு பழகி விட்டானால் அந்த தீயவர்களை விட்டு பிரிச்சு நம்முடைய பிள்ளையை உயர்த்த வேணும் நல்லவனாக ஆக்க வேணும் என்று தந்தை முயற்சி பண்ணுவது போல அதுபோல நம்முடைய தந்தையாகிய சௌரவானும் நம்ம எப்படியாவது அந்த கட்டவர்களை விட்டு விலகி நல்லவனா ஆக்கிவிடலாம் என்று சொல்லி எத்தனையோ வகையான தந்திரங்கள், நூல்கள், அருளாளர்கள், எத்தனையோ அதிசயங்கள் இப்படி எல்லாம் செய்தும் அதனால அவன் வந்து பல பேரை பிடிக்க முடியல. அவனாலையும் சில பேரை தான் பிடிக்கிறான். அந்த முறையிலே வந்து இந்த நூல்களின் மூலமாகத்தான் அந்த பதி பசுபாச உண்மைத்தன்மைகளை தெரிந்து கொண்டு அதன் பிறகு அதில் சேர வேண்டிடத்தில் சேர்ந்து பெற வேண்டிய பயனை பெற முடியும். அந்த முறையில் இந்த சைவ சமய நெறி என்கின்ற நூல் அதனால பதியாகிய சௌருமானுடைய பெருமையும் பசுவாகிய நம்முடைய சிறுமையும் பாசமாகிய மலத்தினுடைய கொடுமையும் சௌருமானுடைய பெருமை நம்முடைய சிறுமை மலத்தினுடைய கொடுமை அந்த மலத்தினுடைய கொடுமையினாலதான் நாம் கொடுமையை அனுபவிக்கிறோம். இவ்வளவு கொடுமை வரலாமா என்று எண்ணுகிறோம் அல்லவா? என்ன காரணத்தினால வந்தா கொடுமையோட கொடுமை உள்ளவரோடு சேர்ந்து அப்படிங்கிறாலே நீ கொடுமை. மலத்தின் கொடுமை, சிவத்தின் பெருமை, ஆன்மாவின் சிறுமை. அதனால சிறுமை உடையவன் என்று நீ இருக்கு உண்டு பெருமையுடையவன் சேர்ந்தால் அல்லவா உனக்கு பெருமை கிடைக்கும். இன்னும் சிறுமைப்படுத்துகின்ற மலத்தோடு சேர்ந்து அப்படினாலும் கெட்டுக்கோங்க. ஆகையினாலே அப்படி நீ மலத்திலிருந்து பிரிந்து சிவத்தோடு சேர்ந்து கொள் என்று சொல்லித்தான் இப்படிப்பட்ட அருளாளர் எல்லாம் நூல்களில் நமக்கு நிறைய அருளுரைகளை அறிவுரையை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நூலிலே இந்த சைவ சமய நெறி என்பது ஒரு சிறப்பான நூல். திருக்குறள் வடிவத்தில் இருப்பது இந்த நூல் தீட்சை பெற்றவர்கள் அவசியமாக கேட்க வேண்டிய, படிக்க வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய செய்திகள் இதுல நிறைய இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த நூலை பல நாளாக சொல்லி இப்பொழுது அது முடிவுக்கு வருகிறது. இந்த முடிவில் இந்த நூலினுடைய பெருமையை சொல்லுகிறாரு. இந்த நூலை எழுதி கொடுத்தவர்கள் சிவலோகத்துக்கு செல்லுவார்கள். அதன் பிறகு இந்த நூலை எழுதினவர்கள் கொடுத்தவர்களுக்கு ஓர் எழுத்துக்கு 1000 கற்பன் சிவலோகத்தில் வசிப்பார்கள். ஒரு எழுத்துக்கு அப்படின்னா இதுல எழுத்தன எழுத்து இருக்கு அப்படியாப்பா. ஆகையினாலே அதற்கு மேல இந்த நூலை பூசிப்பது அதனால நூல் கொடுப்பது என்பது அதான் ஞானதானம்னு வேறு. நூலை கொடுப்பது ஞானதானம்னு வேறு. அதனால அப்படிப்பட்ட இந்த தானத்துக்கு மேல உயர்ந்த தானங்கள் கிடையாது. இது நல்ல தானம். இந்த நூலை எழுதி கொடுத்தவர்கள் நல்ல தானத்திலே இருப்பார்கள், நல்ல ஸ்தானத்திலே, நல்ல ஸ்தானத்திலே இருப்பார்கள். அதுதான் சிவஸ்தானம். ஆகவே அப்படிப்பட்ட இந்த நூலை அர்ச்சிக்கின்றவர்கள் பயனை சொல்லுகிறார். அர்ச்சிப்போர் அர்ச்சிப்பார் இந்நூல் அலறினால் பாவவிதம் வர்ச்சித்து வாழ்வார் மேற்வான். அதனால எந்த நூலையும் சிவ நூல்களை சிவமாகவே பாவித்தல் வேண்டும் என்று நம்முடைய சைவ மரபிலே சொல்லப்படும். சிவ நூல்களை சிவனாகவே பாவித்தல், சிவனடியார்களை சிவனாகவே பாவித்தல், சிவ நூல்களை சிவனாகவே பாவித்தல். என்ன காரணம் என்றால் அந்த நூலிலே சௌரமான் இருக்கிறார். அந்த நூலிலே சௌரமான் இருக்கிறார். அது யார் சொல்றாருன்னா அருணகிரிநாதர் தான் சொல்றார். நூல் அனந்த கோடி தேடி மால் மிகுந்து பாருளோரை நூறு செஞ்சொல் கூறி மாறி விடைதீமை நோய் கலந்த வாழ்வுறாமல் நீ கலந்துளாகும் ஞான நூல் அடங்க ஓத வாழ்வு தருவாய். நீ கலந்து இருக்கின்ற அந்த ஞான நூலை நான் ஓதுகிறா போல எனக்கு அருள் கொடுத்துவாய் என்று கையால கேட்டுக்கொள்கிறார். அதனாலே ஞான நூல்கள் வேறு, சௌரமான் வேற இல்ல. சிவ நூல்களே சிவருவான். என்ன காரணம் என்றால் இதெல்லாம் அவனுடைய வாக்கு, சிவனுடைய வாக்கு தான் இந்த நூல். அதனால சிவநூல்களுக்கும் நம்முடைய தேவாராதி திருமுறைகளும் சரி, சாத்திர நூல்களும் சிவபுராணங்களும் சிவருவானே. அதனாலே எந்த நூலை எடுத்தாலும் பூசித்து வாசிக்க வேணும் என்பது நம்முடைய சைவ மரபு. நூலை பூசித்து வாசித்தல், பூசித்து வாசித்தல். அதனாலே நூலை அவசியமாக அர்ச்சிக்க வேணும். சிவனை அர்ச்சித்தலும் இந்த நூலை அர்ச்சித்தலும் ஒன்று. இப்ப சிவபூஷை எடுத்துக்கொண்டவர்கள் சிவலிங்கத்தை பூசிக்க இயலாதவர்கள் திருவாசகத்தை சிவமாக பாவித்து பூசித்தரும் மரம். சிவலிங்கத்துக்கு பதிலாக சிவலிங்க திருவாசகத்தை பூசித்தல். அது போல அயால இந்த நூலையும் அர்ச்சிப்பார் இந்நூல் அலறினால் அயால மலர்களாலே இந்த நூலை அர்ச்சிப்பவர்கள் பூசிப்பவர்கள் பாவவிதம் வர்ச்சித்து வாழ்வார் மேல்வார். அதனால அவர்களுக்கு இருக்க பாவங்கள் எல்லாம் தொலைந்து போய் அதற்கு மேலே சிவலோகத்திலே வாழ்வார். இந்த நூலை பூச கொண்டுகின்றவர்கள் சிவலோகத்திலே வாழ்வார். அதற்கு மேலே இந்நூலை போதிப்போர் பெரும் பயன் உணர்த்துகின்றார். ஏன்னா போதிப்பது என்று சொன்னால் இந்த நூலை படித்து இந்த நூலில் இருக்கிற பொருளை தெரிந்து அந்த பொருளை சொல்லுகின்ற விதத்திலே மரபு மாறாமல் குறைவு மாறாமல் அந்த அந்த பொருளை எப்படி போதிக்க ஓடுமோ அந்த அந்த முறையிலே போதிப்பது, போதிப்பதுதான் போதகாச்சாரியன் பேர். அதனால இந்த நூலை போதிக்கவில்லையானால் யாரும் இதை சாதிக்க முடியாது. அதனால போதிப்பதுதான் நூல் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, படிப்பதும் பிரயோஜனம் இல்லை, போதிப்பதுதான் முக்கிய பிரயோஜனம். போதிக்கவில்லையானால் நீ போதிக்க வேணுங்கிறார், நீ போதிக்கவில்லையானால் என்னால ஒன்று உணர்ந்து கொள்ள முடியாது. போதிக்கவில்லையானால் ஒன்று. அதனால போதகன் என்றால், போதம் என்றால் ஞானம், போதம் என்றால் ஞானம், போதன் போதன கண்ணனும் என்று கூட வரும். அதனால போதம் போது என்று சொன்னால் உற்பத்துக்கும் பெயரு, போதம் என்று சொன்னால் ஞானத்துக்கு பெயர், சிவஞான போதம்னு வருது அல்லவா. அதனாலே ஞான நூலை போதிக்கின்றவன் போதகாசாரியன், போதகாசிரியன் என்று பெயர். அந்த போதிப்பவன் என்ன பயனை பெறுவான்னு சொல்லுகிறார். இப்ப ஞான நூலை எல்லாருக்கும் போதிக்கிறான் அல்லவா, அது சிறந்த தர்மம், அதற்கு மேல தர்மம் கிடையாது. அதை கேட்பதினாலதான் அவர்கள் உயர்கிறார்கள். அதை சொல்லுகின்ற முறையில சொன்னால், அவங்க கேட்கின்ற முறையில கேட்டு அவர்கள் பயன் பெற்றார்களே, ஆனால் அந்த பயன் எல்லாம் இவனுக்கு கிடைக்கிறது, போதிக்கிறவனுக்கு கிடைக்கிறது. அதனால போதிப்பது என்பது மிக அவசியமானது. அதனால அந்த போதித்தலை பத்தி சொல்றாரு, படித்து உணர்த்தி நூல் பகர்வார் பக்குவர்க்கு பாவம் அடர்த்து அமர்வார் தே அமர்த்து அமர் அடர்த்து அமர்வாரே சிவலோகத்து. என்ன சொல்றாரு, இந்நூலை ஓதி உணர்ந்து பக்குவான் மாக்களுக்கு போதிப்பவர்கள் பாவங்களை போக்கி சிவலோகத்தில் வாழ்வார். இந்த நூலை படிக்கிறது தான் உணர்வது, பிறருக்கு உணர்த்துவது, ஓதுவது உணர்வது பிறருக்கு உணர்த்துவது. அது யாருக்கு உணர்த்துவது என்று கேட்டால், பக்குவான்மாக்களுக்கு உணர்த்துவது. பக்குவான்மாக்கள் உணர்த்தினால் இவன் சொன்னவனுக்கும் பயன், கேட்டவனுக்கும் பயன். பக்குவம் இல்லாதவனுக்கு உணர்த்தினால் ஞானமும் கல்வியும் நவீன நூல்களும் ஈனருக்கு உரைத்திடில் இடறது ஆகும் என்றாய். ஞானமும் கல்வியும் நவீன நூல்களும் ஈனருக்கு உரைத்திடில் இடறதாகும் என்பது விவேக சித்தாமணி. பருவம் அற்றவர் பால் உபதேசிகன் பரமனுக்குள என்குணம் பெற்றுவர். பரம பருவம் அற்றவர் பால் உபதேசிகன் நரகிடைப்படுவான் என்று நாடகம். பருவ உற்றவர் பால் உபதேசிகன் பரமனுக்குள என்குணம் பெற்றுவான். பருவம் உற்றவர், பருவம் உற்றவர் பக்குவமுடையவர்களுக்கு உபதேசித்த அந்த ஆச்சாரியன் சிவருமாருக்கு உண்டான எட்டு குணங்களும் உனக்கு கிடைக்குமா. அதே போல பருவ அற்றவர் பால் உபதேசிகன், பருவம் இல்லாத பக்குவம் இல்லாதவனுக்கு உபதேசிக்கின்ற போதகாச்சாரியன் நரகிடைப்படுவான் என்று நாடகம். அதனாலே அந்த அன்பு மிக உண்டாய், அதிலே விவேகம் உண்டாய், துன்பம் மிகவும் துடைப்பதுண்டாய், இன்பம் தரும் பூரணத்துக்கு தாக மிக உண்டாய், ஓடி வரும் பூரணருக்கு உண்மை வை என்று குருஞான சம்பந்தர் சொல்றார். அன்பு உண்டாய், அதிலே விவேகம் உண்டாய், அதிலே விவேகம் உண்டாய், துன்பத்தை மிகவும் துடைப்பதுண்டாய், பிறவி துன்பத்தை துடைக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற அன்பர்களுக்கு இன்பம் தரும் பூரணத்தில் தாகம் மிக உண்டாய், ஓடி வரும் பூரணருக்கு உண்மை வை என்று அந்த ஆசிரியர் சொல்றார். அதனாலே இந்த பிறவியை போக்கிக் கொள்ள வேணும் என்கின்ற பக்குவிகளுக்கு, அந்த அருட்டாரம் உள்ளவர்களுக்கு உண்மையை சொல்லுகிறார். அதையினால இந்த ஆசிரியரும் பக்குவருக்கு உணர்த்திய அந்த போதகாசாரியும் அதனால பாவங்களை எல்லாம் தொலைத்து சிவலோகத்திலே வாழ்வாங்கிறார். அதனாலே இந்த நூலை யாரு சொல்ல வேணும் என்றால் பக்குவம் உடையவன் சொல்ல வேணும், கேட்பது யாருங்கள் பக்குவம் உடையவன் கேட்க வேணும். ரெண்டு பக்குவமா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஐயோ தங்கம் நல்ல கணவனும் நல்ல மனைவி இங்கே இருந்தா நல்ல பிள்ளைகள் பிறக்கும், அதே போல நல்ல விதையும் நல்ல நிலமும் சேர்ந்தா நல்ல விளைவு உண்டாகும், நல்ல ஞாசிரியனும் நல்ல குருவும் சேர்ந்தா அளவில்லாத நன்மை உண்டாகும். ஆகையினாலே பக்குவன் சொல்ல பக்குவன் கேட்க, அந்த மாதிரி இருந்தா சொல்லவே வேண்டியது என்னுடைய பயனை. அதனாலதான் படித்துணர்த்தி நூல் பகர்வார் பக்குவர்க்கு பாவம் அடர்த்தவர்வாரே சிவலோகத்து என்று இந்த குறளிலே சொல்லுகிறார். அதற்கு மேலே கேட்போர் பெரும் பயன் உணர்த்துகின்றார், மகிழ்வுற கேட்பாரும். இந்த கேட்பது இருக்குது, அது எல்லாராலையும் கேட்க முடியாது. அதனால கேள்வி வல்லார்கள்னார் திருவிளையாடல் புராணத்திலே, கேள்வி வல்லார்கள், கல்வியிலே வல்லவர்கள், கேள்வியிலே வல்லவர்கள், எல்லாராலையும் கேட்க முடியுமா? உட்காந்துருப்பா, ஆளோட ஆளா உட்கார்ந்துருப்பான், தூங்கி விட்டு உட்கார்ந்துருப்பான், விளக்குதா? அந்த பொருளை மனசுல தங்க வைக்க மாட்டேன், அதை ரசிச்சு கேட்க மாட்டேன், அந்த பொருள் உயர்ந்த பொருள் வரும்போது அதை சுமைக்க மாட்டேன், உள்ளத்துல நிறுத்த மாட்டேன். அதனாலே இந்த பொருளை கேட்பவர்களுக்கு பயனை உணர்த்துகிறார். எல்லாராலையும் கேட்க முடியாது, எல்லாராலையும் கேட்க முடியாது. அதனாலதான் கல்லாலின் புடைய மருந்து நான்மறை ஆரங்கம் முதற் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாயினாரு திருவிளையாட புராணத்தில். சிவபெருமான் நான்கு முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் அல்லவா, அந்த நான்கு முனிவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா எல்லா நூலையும் கரைச்சு குடிச்ச முனிவர்களா, எல்லா நூல்களையும் நன்றாக தெளிவாக படித்து உணர்ந்த பக்குவிகளாகிய ஜனக ஜனங்கன் ஜனந்தன சனாதன சனத்குமாரனாகிய நான்கு முனிவர்களுக்கும் பரமேஸ்வரன் ஞானோபதிஷ்டம் பண்ணினார். சொல்லாமல் சொன்னான், சொல்லாமல் சொன்னான், அவன் வந்து கேளாமல் கேட்டான். சொல்லாமல் இவர் சொன்னாரா, அவர்கள் கேளாமல் கேட்டார். இவர் ஒன்றும் சொல்லாமல் சொன்னார், அவர்கள் வேறு ஒன்றையும் கேளாமல் இதையே கேட்டார். சொல்லாமல் சொன்னார், கேளாமல் கேட்டார். அதனாலே அவர்கள் ஞான படமாகிவிட்டார், ஞான படமாகிவிட்டார். அதனால்தான் கேள்வி என்பது எல்லாராலையும் கேட்க முடியாது. அதனாலதான் சொற்பொழிவுக்கு பல பேர் வல்லேன. என்ன காரணம், கேட்க வலிமை, கேட்க வலிமை. இந்த பொருளை அனுபவிக்கும்படியான புண்ணியம், இதை கேட்டு ரசிக்கும்படியான அந்த ஆற்றல், கேட்பதற்கு ஆற்றல். ஞானசம்பந்தரே தன்னை சொல்லிக் கொள்ளுகிறார், நல்ல கேள்வி ஞானசம்பந்தங்கிறார். அவரே நல்ல கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு ஞானசம்பந்தரே. கேட்காம அவர் மாதிரி எப்படி ஞானம் வர முடியும், எத்தனை பிறவிகளில் அவர் கேட்டிருப்பாரு, எத்தனை பிறவிகளில் கேட்டிருப்பாரு. கேட்டதனாலதான், அதனாலதான் இரண்டாவது பாடல் என்ன சொன்னாரு, கற்றல் கேட்டல் உடையார் பெரியார்னு அவரே சொல்லிவிட்டார். இரண்டாவது பாடல்லையே உடையார் பெரியார் என்றார். அதனாலதான் கேட்பது என்பது எல்லாராலையும் இயலாதது. கேட்பது என்பது ஞான நூலை, ஒரு கதை எவ்வளவு நேரம் வேணும் கேட்டு உட்கார்ந்துருப்பான். ஞான நூலை கேட்பதற்கு சக்தி போதாது. திருவருள் இருந்தாத்தான் கேட்க முடியும். மாதூர் வாகனை வலஞ்சுழி வருவிய மருந்தினை, நாதன் வேதியன் ஞான சம்பந்தன் வாய் நவிற்றிய தமிழ் மாலை, ஆதரி திசை கற்று வல்லா சுல கேட்டுகந்தவர் தம்மை வாதியாவனை மறுமைக்கும் மைக்கும் வருத்தம் தடையாடும் என்பது திருஞான வியாபாரம். அதனால கேள்விக்கு வந்து புண்ணியம் பண்ணிருக்க வேணுமே. கேள்வியாம் பூமிக்குள் வித்தே என்பார் தாய்மானார். கேள்வியாம் பூமிக்குள் ஞானமாகிய ஞான சம்பந்தமான கேள்வியாகிய பூமியிலே விளைகின்ற விளைவேங்கிறார். ஞான சம்பந்தமாகிய கேள்வியாகிய பூமியிலே விளைகின்ற விளைவே என்று சௌரமான சொல்லுகிறார். ஆகையினாலதான் இதுல கேட்பவருக்கு பயனை சொல்லுகிறார். ஞான நூல்களை ஓதல், ஓதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், நன்றாயினமலா பொருளதனை சிந்தித்தல் ஐந்து இறைவனடி அடவிக்கு எளி ஞான பூசைங்கிறார் சித்தியார். அதனால என்ன சொல்றாரு, மகிழ்வுற கேட்பான் கரிசினை மாற்றி புகழுற சேர்வார் மேற்புறம். அதையாலே இந்த நூலை கேட்பதுக்கு மகிழ்ச்சி முதல்ல. ஆகா, இந்த நூலை கேட்கறவ கொடுத்து வைத்ததே இந்த காது. என்னென்ன கேட்டு தெரியுமா, எத்தனையோ பிறவிகளில் தீயதையே கேட்டிருக்குது, கண்ணு தீயதையே பார்த்துருக்கு, வாக்கு தீயதையே பேசி இருக்குது, மனம் தீயதையே நினைத்தது. அதுலதான் பள்ளத்துல தண்ணீர் போறாப்புல போகுது. ஆக இத இந்த பாவங்களை கழுவுவதற்கு தான் சிவ சம்பந்தமான கிளியில கேட்ட பாவங்கள் தொலை, காதுனால கேட்ட பாவம் தொலை. அதனால தர்சனத்தினாலே, சிவ தர்சனத்தினாலே தீயதை பார்த்த கண்ணால வந்த பாவம் போகும், கண்ணால வந்த பாவம் தர்சனத்தினால போகும், செவியினால வந்த பாவம் நல்ல கேள்வியினாலே போகும். அதே போல தீய வார்த்தை பேசி வந்த பாவம் சிவநாமத்தை ஓதுவதனாலே போகும். அதனாலதான் கேட்பதை பற்றி சொல்லும் போது மகிழ்வுற கேட்பார், இந்த நூலை கேட்க நமக்கு கொடுத்து வைத்தது என்று சொல்லி கேட்பாரும். கரிசினை மாற்றி, கரிசினை மாற்றி என்றால் குற்றத்தை எல்லாம் நீக்கி, கரிசி என்றால் குற்றம் பாவங்கள், கரிசி என்றால் குற்றம் பாவங்கள், அப்படிப்பட்ட அந்த பாவங்களை எல்லாம் போக்கி புகழுறச் சேர்வார் மேற்புறம். அதையால மேற்புறமாகி சிவலோகத்துக்கு செல்வார்கள், அவர் புகழோடு அங்கே வாழ்வார்கள். இங்கே சிவபுரத்துக்கு செல்வார் கேட்டவர்கள், சிவலோகம் போவார் கேட்டவர்கள், சிவலோகம் போவார்கள். அதற்கு மேலே என்ன சொல்றாருன்னா, இந்நூலை கேட்டு முடித்த நாளிலே செயற்பாளனவற்றை இரண்டு திருக்குறளால் உணர்த்துகிறார். இதுல என்ன சொல்றாருன்னா, அதனால இந்த சிவநூலை ஓதி உணர்ந்து விரிவுரை செய்து அதனால அதை முடிக்கின்ற நாளிலே செய்ய வேண்டியதை இரண்டு திருக்குறளாக உணர்த்துகின்றார். இந்த நூலை முடிக்கின்ற நாளிலே செய்ய வேண்டும். அதனால இந்த நூல் இதுவரையிலும் சொன்னது கோயில் கட்டியது போல, இது முடிக்கும் போது செய்ய வேண்டிய செயல்தான், செய்கிற செயல்தான் கும்பாபிஷேகம் போல. கும்பாபிஷேகத்தினைக்கு அன்னதானம் இருக்கணும், அது போல அதையால இந்த நூலை முடிக்கின்ற நாளிலே செய்ய வேண்டியது சொல்றார். என்ன காரணம் என்று கேட்டால், ஞான நூல்களுக்கு உண்டான பெருமை வேற எதிர்க்கும் கிடையாது. ஆனா ஒரு பெரும்பாக்கி என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இந்த ஞான நூலை தவிர வேற ஊரு கதையை படிக்காம நம்மளை ஆக்குனாலே சுவாமி அதை நினைச்சு ஆச்சரியம். எத்தனையோ புலவர்கள் எல்லாம், பெரும் புலவர்கள் என்று சொல்லிக் கொள்வர்கள் எல்லாம், பல பட்ட வாங்கினவர்கள்லாம் ஊரு கதை பசு நூல்களை, அது திருவசைப்பாவில் சொல்வாரு, பசு நூல்கள் கற்கும் பிச்சரைக்கான அக்கண்வாய் பேசாத பெய்களோடைங்கிறார். அதனால நம்ம பசு நூல் எல்லாம் படிக்க விடாம பதிநூலையா படிக்க வச்சாம்பர். அதை நினைச்சா எனக்கு பெரிய ஆச்சரியம், எப்படி நமக்கு இந்த புத்தி வந்துச்சு? பசு நூலையே சொல்ல முடியாதவும் கேட்க முடியாது. பசு நூலை இவ்வளவு ருசியா சொல்ல தெரியாது வேறு. அதுதான் ராமாயண மகாபாரதம்னா ஊர் கதை, குடும்ப கதை, வம்பு வழக்கு கதை, இந்த மாதிரி சொல்றதுல அவன் ஏதோ கலந்து உலகில வச்சு அடிச்சு சொல்லி ஜனங்களை ரசிக்க வைப்பான், ருசிக்க வைப்பான். இப்ப நம்ம பதிநூலையே நல்லா ரசிக்க முடியாமல் ருசிக்க முடியாமல் வைக்கிறோம். அது திருவருள் தான், திருவருள் தான். அதனால இந்த புத்தி எப்படி நமக்கு வந்தது? என்னறிவால் வந்தது அன்று இது என்பாரு திருக்கோவையார். அதனால என்னறிவால் வந்தது அன்று இது எல்லாம் வேலவர் தந்ததும் பாரு அருணகிரிநாதர். அதையினால இப்படி பதிநூலையே நமக்கு இவ்வளவு பற்று வர காரணம், முதல்ல பதிநூலில பற்று வர காரணம் அதுவும் திருவருள். பதிநூலை படிச்சிட்டான்னா அவன் பதி ஆகி விடுவான், இல்லைன்னா பதிதன் ஆகி விடுவான். பதிதன், பதிதன்னா பாதி. பதிநூலை படித்தால் பதியாவான், இல்லையானா பதிதன், பதிதன்னா பாவி ஆவான். ஆகையினாலே இதிலே சொல்லுவது அத்தனையுமே சிவபெருமான் வறுமையை சொல்லுவது, சிவபெருமான சேர வேண்டிய வழியை சொல்லுவது. இந்த நூலில் என்ன சொல்லும் என்றால், நான் ஞான நூலிலே சிவபெருமானுடைய பெருமையை சொல்லுவது, நம்முடைய சிறுமையை சொல்லுவது. நம்முடைய சிறுமை தான் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்வருகமாகிங்கிறதெல்லாம் நம்முடைய சிறுமை. முன்னே சொன்னதெல்லாம் அவனுடைய பெருமை. என்னிறந்து எல்லையிலாதானே நின்பருஞ்சீர் என்பது அவனுடைய பெருமை. அவனுடைய பெருமை எல்லாம் சொல்லி, இப்பொழுது இழைத்து போன எல்லா பிறப்பும் பறந்து இழைத்து போனேன், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு என்று வீடு விட்டேன். திருப்படி கண்டாபுர வீட்டை பெற்றா செல்லவா, திருப்பரந்துறையில உபதேசம் பெற்றனைக்கே வீட்டை பெற்று விட்டார் மாணிக்க வாசன். வீட்டை வாங்கிக்கிட்டு கொஞ்ச நாள் இங்கே சுத்தி இருந்தார். கொஞ்சம் வேலை இருந்துச்சு, வீட்டை வாங்கிக்கிட்டார். வீட்டை வாங்கியாச்சு, குடி போகல. இவ்வளவு வீடு வாங்கியாச்சு, குடி போகல. நாளும் பார்த்துக்கிட்டு இருந்தார். திருப்பரந்துறையில உபதேசம் பெற்றனைக்கு வீட்டை வாங்கிட்டார், ஏசி பங்களா வாங்கிட்டார். ஆனா குடி போறதுக்கு நாளும் பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த நாலு வர்றதுக்குள்ள அவருக்கு தரிக்கல, அந்த நாலு வர்றதுக்குள்ள தரிக்கல. இந்த அம்மாவாசை பாட்டி மேந்துகாரி நாள் இதெல்லாம் போட்டா அப்படின்னு நாலு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அந்த நாள் போறதுக்குள்ள அவர் தரிக்க முடியல. தரிக்கலே என்காய வாழ்க்கை சங்கரா போற்றி விட்டு போயிட்டே சார், இதெல்லாம் சொல்லி கவலைப்பட்டார் மாணிக்க வாசல். அது போல அதனால இந்த நூலில் என்ன சொல்லும் என்று கேட்டால், சிவனுடைய பெருமையை சொல்லி சிவனை அடைகின்ற முறையை சொல்லி. வந்து விட்டோம் அல்லவா, வந்தவன் போவான், வந்தவன் போவான், போனவன் வருவான், இவர் போய் அவராய், அவர் போய் இவராய் என்பதுதான் நம்முடைய கதையே. இவர் போய் அவராய், அவர் போய் இவராய், இதுவே தொழிலாய் விரிபோல உருதாய் இருதாய் பல கூடியதாய் உடனே அவமாய் அடியாதே உருகால் முருகா பரமா குமரா உயிர்கா எனவோ தருதாரா என்பது திருப்பவன். அதனாலே இனிமேல் யார பிரவாத நெறியிலே செல்லுகின்றவன் சாமார்த்தியன் சதுரன் முறையும், பிறக்கு நெறியிலே செல்லுகின்றவன் பிறக்கு நெறியிலே செல்லுகின்றவன் அப்பாவி ஏழைகள் ஏத்தாதார் எஞ்செய்வார் ஏழை அப்பேய்களையும் பார் சம்பந்தர். சௌர்மான ஏத்தாதார் வழிபடாதவன் எஞ்செய்வார் ஏழை அப்பேய்களை என்று பேசுகிறார் சம்பந்தர். அதனால இனிமேல் பரவாத நெறியிலே சென்று அதனால பரவாமல் இருக்கும்படியான ஒரு செயலை பெற்றுக்கொண்டானால் அவனை சதுரன் என்று சொல், சதுரன் கட்டிகாரன் ஆர்கோலோ சதுரன்ல சதுரன் கட்டிக்காரன் சாமார்த்தியம். ஆகவேதான் அந்த சாமார்த்தியம் எதனால வரும் என்று கேட்டால், இந்த ஞான நூலை ஓதுவதினாலும் அறுவதினாலும் கேட்பதினாலும், இல்லைன்னா சாமான்யம் வரவே வராது. ஓதுவது கேட்பது உணர்வு, உணர்வு கேட்டலுடன் சிந்தித்தல் தெளிதல் நெட்டை கடத்தல் என இதிரண்டால் கிடைக்கின்றான் வீட்டை அடைந்திடு வரும் நெட்டை சிந்தி. கேட்டலுடன் சிந்தித்தல் தெளிதல் நெட்டை கடத்தல், கேட்டல் கேட்டலினாலே சிந்தித்தல், சிந்தித்ததால தெளிதல், தெளிதலினாலே நெட்டை யோகம். நெட்டை பெற்று விட்டுட்டா வந்துட்டா வீடு வந்துருச்சு. வீட்டை அடைந்திடுவர் நெட்டை மேவினோர் மேவாது தப்பினவர் மேலாய பதங்கட்கு நாட்டிய புண்ணிய நாதாராகி இந்த குலத்தில் வந்து அவதரித்து நற்குருவால் ஞான ரீதியை அடைந்தடைவர் அருந்தாளை என்பது சித்தியாகும். அதனால கேட்டதுக்கு சார்வோகம், சிந்தித்தலுக்கு வந்து சாமீபம், தெளிதலுக்கு சாரூபம், நிட்டைக்கு சாயுச்சியம். இப்படி சாலோக சாமீப சாயுச்சியம், சாலோக சாமீப சாரூப சாயுச்சியம் நான்கும் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் நிட்டை குடலினாலே கிடைக்கும். அதனாலே இது கேட்கவே இல்லைன்னா அதெல்லாம் இங்க வரும். கேட்டல் தான் முதல் வேறு. கேட்டலினாலே சிந்தித்தல் வரும், சிந்தித்தலினாலே தெளிதல் வரும், தெளிதலினாலே நிட்டை கூடவும். அதனாலே வந்து கேட்பது அவசியம், கேட்பது அவசியம், கேட்பது அவசியம். பெரியோர்கள் என்று சொன்னால் அவங்க பெரிய உள்ளத்துல உபதேசம் கேட்டதுனால பெரியவங்க. உமாபதி சிவம் பெரியவர், உமாபதிசிவம் பெரியவர். இதனாலே மறைஞான சம்பந்தருக்கு உபதேசம் கேட்ட முடியினாலே பெரியவர். மறைஞான சம்பந்தர் மிகப்பெரியவர். அவர் எதனால பெரியவர்? அருணந்தி சிவத்துல உபதேசம் பெற்றதுனாலே பெரியவர். அருணந்தி சிவம் மிகப்பெரியவர். அவர் எப்படி பெரியவரானார்? மிகண்டாரிடத்திலே கேட்டதினாலே பெரியவர். மெய்யண்டா ரெண்டு விஷயம் பெரியவர் ஆயிட்டாரு. அவர் எப்படி பெரியவரானாரு? பரஞ்சோதி முனிவரிடத்துல காட்ட முடியினாலும் பெரியவரானார். இப்படியே போய் எங்க முடியும்? அங்க முடியும், எங்க முடியும்? பரமசிவத்துல அவருக்கு தான் குருவே. அவர் இயல்பாகவே பெரியவர், இயல்பாகவே பெரியவர். பெரியவர் இல்லாத பெரியவர், குருவில்லாத குரு, தந்தை இல்லாத தந்தை. யாருன்னா சிவபெருமான் தான். தந்தை இல்லாதவன் எல்லாருக்கும் தந்தையா இருக்கிறான், குரு இல்லாதவன் எல்லாத்துக்கும் குருவா இருக்கிறான். அதிசயம், அதிசயம், அது ஒரு அதிசயம். ஆகையினாலே அப்படிப்பட்ட இந்த நூலை சொல்லி முடிக்கின்ற நாளிலே போதகாச்சாரியருக்கு தங்கள் தங்களால் இயன்ற திரவியம், பூமி, பசு, மோதிரம் முதலியவைகளை கொடுத்து அவர் விருப்பத்தினோடும் பூசிக்க கடவார். முற்றியனால் கேட்டின் நூல் முன்வைத்து இயன்ற பொருள் அர்ச்சிக்க தேசிகருக்கு ஆர்வம். அதனால இந்த ஞான உரை சொன்னவனுக்கு ஒரு எழுத்துக்கு ஒரு தங்க காசு கொடுக்க வேணும்னு சொல்லுது திருத்தறிய புராணம். ஒரு எழுத்துக்கு ஒரு தங்க காசு, ஒரு எழுத்துக்கு ஒரு தங்க காசு அப்படின்னு பார்த்தா எவ்வளவு பணம் சொல்லப்பா? அளவில்லாத தங்க காசு. என்ன காரணம் என்றால் அத்தனையும் தங்கம் போன்றது, ரத்தனம் போன்றது இந்த சொற்கள். அதை போக போதிக்கிறவனுக்கு கொடுக்கறது ஒன்றும் பெருசு இல்லை. ஆனாலும் பொருள் பெருசா தெரியும், இது சின்னதாக தான் தெரியும். உலக உலகியல், உலகியல். ஆகவே இந்த நூலை போதிப்பவர்களுக்கு இப்படி பூசித்து அவர்களுக்கு பொருள் தர வேண்டும் என்று சொல்லி இதனை படித்தவர்களும் இவ்வாறு செய்ய. பந்தம் அறுக்கும் பசுபதியும் பத்தருக்கு மந்தனருக்கும் ஊட்டுக அன்னம். பாசத்தை கெடுத்தருளும் சிவபெருமானுக்கு அன்பர்களாகிய மாகேஸ்வரர்களுக்கும் பிராமணர்களுக்கும் அன்னம் ஊட்டக்கடவார்கள். இந்த நூலை முடிக்கின்ற நாளிலே அயாலே சிவனடியார்களுக்கும் பிராமணர்களுக்கும் அயாலே திருவோது ஊட்டுவார்களா? மாகேஸ்வர பூஷம் பண்ணணும். ஞான நூலை ஆரம்பிக்கிறனைக்கும் மாகேஸ்வர பூஷம் இருக்கணும். இந்த நூல் முடிகின்ற போதும் மாகேஸ்வர பூஷம் இருக்கணும். அதனாலே பூஷை முடிவிலே, நூல் முடிவிலே பூஷை. அந்த பூஷை தான் அதனால மாகேஸ்வர பூஷை, சிவபூஷையும் மாகேஸ்வர பூஷை. பூஷை என்று சொன்னால் இந்த ரெண்டு தான் பூஷை. பூஷை இல்லாதெல்லாம் பூஷைன்னு உலகத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நமக்கு பூஷை எது என்று கேட்டால் தாவர சங்கமங்கள் என்று இரண்டு உருவில் நின்று அவரன் பூசை உண்டு வன்னுயிருக்கு அருளைப்பார். மேற்கோள் தாவர சங்கமங்கள், தாவரம் என்றால் சிவலிங்கம், சங்கமம் என்றால் சிவனடியார். தாவர சங்கமங்கள் என்று இரண்டு உருவில் நின்று மாவரன் பூசை உண்டு வன்னுயிருக்கு அருளைப்பார். எங்கும் பறந்திருக்க போவனாகிய பரமேஸ்வரன், எங்கும் நிற்கவரன் நிறைந்திருக்கின்றவனாகிய பரமேஸ்வரன், ஆன்மாக்கள் உய்ய வேண்டுமே என்கின்ற எல்லை இல்லாத கருணையினாலே சிவலிங்கத்திடத்திலும் சிவனடியாரிடத்திலும் அவன் எழுந்தருளியிருந்து உயிர்கள் நாம் செய்கின்ற பூசையை ஏற்றுக்கொள்கிறான், ஏற்றுக்கொண்டு பயந்துகிறான். தாவர சங்கமங்கள் என்று இரண்டு உருவில் நின்று மாவரன் பூசை கொண்டு மண்ணுயிருக்கு அருளை வைப்பான். அதனாலே இப்படி சிவலிங்கத்திலே பூசை, அதுக்கு மேல சிவனடியாரனுக்கு பூஜித்து அவர்களுக்கு திருவம்போது ஊட்ட வேணும் என்கிறார். பராமணர்களுக்கும் ஊட்ட வேணுங்கிறார். பிராமணர்கள் மேலே அது இடம் போலன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னு இங்கனம் செய்தார் பெரும் பயனுறுத்துகின்றார். இப்படி சொன்னேன் அல்லவா, இந்த மாதிரி படிக்கிறவன் பயன், இந்த மாதிரி சொல்லுகிறவன் பயன், அன்னதானம் செய்கின்றவன் பலன் எல்லாம் சொல்றவன் அல்லவா, இதை செய்தார் பயன் பெறும். இந்த முறை தன்னை என்றபடி தாமையற்றின் வந்துருமே முன் சொல்வார். ஐயாலே இப்ப நான் சொன்னது இயன்ற வரையிலும் முறையாக அன்போடு செருக்கில்லாமல் செய்தார்களே ஆனால் முன்னே சொன்ன பலன் இவர்களுக்கு கிடைக்கும். முன்னே சொன்ன பலன் இது சிவலோகம், சிவலோகம் கிடைக்கும் சொல்லவா அந்த பலன் கிடைக்கும். ஆகவே இயன்ற பிரகாரம் செய்யும் கூறிய சிவலோக பிராப்தி ஆகிய பலம் வந்து இதுதான் கடைசி திருக்குறள் 572 திருக்குறள் இது. இதுல கடைசியா சொல்றார், சைவ சமய நெறி சாத்தியனான சம்பந்தம் உயிர் மையலற வாய்க்க வரும். மறைஞான சம்பந்தனாயனார் ஆன்மாக்களுக்கு அஞ்ஞான நீங்கவும் சிவபத பிராப்தி ஆகிய பலம் கிடைக்கவும் சைவ சமய நெறி இந்நூலை திருவாய் மலர்ந்து அருளினார். அதனாலே இந்த சைவ சமய நெறி என்கின்ற இந்த நூலானது ஆன்மாக்களுக்கு சிவ பலமும் கிடைக்கும்படியாக இந்த நூலை சொன்னார். அது என்ன காரணம் என்று கேட்டால், ஆன்மாக்களாகிய இந்த உயிர்கள் எல்லாம் உண்மை தெரியாமல் நெறி தெரியாமல் சுய நெறியிலே சென்று கொண்டிருக்கின்றாலே இவைகள் இந்த நூலை கேட்டு படித்தாவது திருந்தி சிவநெறியிலே வந்து சேர்ந்து அதையாலே சிவபலத்தை சிவலோகத்தை பெற வேண்டும் என்கின்ற எல்லையில்லாத கருணையினால சொன்னது. பெரியோர்கள் எல்லையில்லாத கருணையினாலே யான் பெற்ற இன்பம் பெருக இவையும், யான் பெற்ற இன்பம் பெருக இவையும், அது குறைவில்லாத நீங்க எவ்வளவு வேணாலும் வந்து வாயும் அனுபவிக்கலாம். இவ்வளவு சேரலாறும் ஜகத்தியே பணக்கார எப்படி போட மாட்டேன், ஐயோ பணம் கிட்ட நிறைய கிடக்குது வந்து வாங்கிட்டு போங்க, வந்து வாங்கிட்டு போகணும் ஒருத்தன் சொல்லலாம். அருளாளர்கள் அருள் ஏராளமா கிடக்கு, வற்றாருள் சேரும்பாரு கந்தபுராணத்தில் வற்றாது முற்றாது என்பது திருக்கோவையார். இது வற்றாதது முற்றாதது முடிவில்லாதது குறைவில்லாதது இடுக்க 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 அள்ள 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 இருந்து கொண்டே இருக்கும். இது திருவுருள். எத்தனை ஆன்மாக்கள் வேணாலும் அனுபவிக்கலாம். அப்படிப்பட்ட திருவுருள் ஆகினாலே அருளாளர்கள் கூவி அழைப்பார்கள், அருளாளர்கள் கூவி அழைப்பார்கள், வாங்க திருவருளை பெறுங்க, வாங்க திருவருளை. காலம் உண்டாகவே காதல் செய்து கருதறிய ஞானமுண்டான எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவருக்கு மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே என்கிறார் மாணிக்கவாசன். அதனால திருவருளை பெறுவதற்கு வாருங்கள் என்று அருளாளர்கள் அழைப்பார்கள். அந்த முறையில்தான் இந்த ஆசிரியர் எல்லாரும் திருவருளை பரவணும், எல்லாரும் திருவருளை பரவணும், எல்லாரும் பரவணும் என்கின்ற எல்லையில்லாத முறையினாலதான் இவர் எவ்வளவு நூலை படிச்சிருந்தா அந்த நூல் எழுத முடியும். ஒரு ஞான நூல் எழுதுறதுன்னா அந்த அந்த ஆசிரியருக்கு எவ்வளவு நூல் தெரியும் சொல்றதுக்கு, இந்த நூலை சொல்றதுக்கு எவ்வளவு நூலோடு தொடர்பு இருக்கணும். இந்த ஒரு நூலை படிச்சு சொல்ல முடியாது, ஒரு நூலை படிச்சு சொல்ல முடியாது, எத்தனையோ நூல துணை இருந்தா தான் இந்த நூலை சொல்ல முடியும். இந்த நூலை எழுதுறதுன்னா வேத சிவாகம் இதிகாச புராண சாஸ்திர தோத்திரம் நூல்கள் நிறைய பாடம் இருக்கவன் அப்படி படித்தவங்கதான் நூல் எழுத முடியும். ஆகையினாலே இவர் சிவாகமத்தை கரைச்சி குடிச்சவர், மறைஞான சம்பந்தம். இவர் தான் சிவ தர்மோத்தரம் எழுதியிருக்கிறார். ஆகையினாலே இப்படி சிவ தர்மோத்தரத்தையும் எழுதி அதற்கு மேல மற்ற நூல்களையும் எழுதி இந்த சைவ சமய நெறி எழுதியிருக்கார். சைவ சமய நெறி என்று சொன்னால் சைவர்கள் அவசியமாக அனுட்டிக்க வேண்டிய நெறி, கடைபிடிக்க வேண்டிய சைவ சமய நெறி என்றால் சைவ சமயங்களாக இருக்கப்பட்டவர்கள் முக்கியமாக அவசியமாக கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய, முக்கியமாக அவசியமாக கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய நெறிகளை சொல்லுகிறார். இப்படித்தான் உண்ண வேணும், இப்படித்தான் சைனிக்க வேணும், இப்படித்தான் பல் துளக்க வேணும், இப்படித்தான் இருக்க வேணும், இப்படித்தான் நடக்க வேணும் என்று ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றிலையும் அயால் செய்வனுக்கு கட்டுப்பாடு இப்படித்தான் 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 எப்படி வேணுமானாலும் இருப்பது இந்த நூல் பக்கம் வராதவன், இந்த நூல் பக்கம் வராதவன், இந்த தீட்சை முதலான பூசையில் இல்லாதவன் எப்படி வேணுமானாலும் எதை வேணாலும் சாப்பிடலாம், எதை வேணுமானாலும் பேசலாம், இஷ்டம் போல இருக்கலாம் பாவம், ஒன்றும் கவலை இல்லை. நமக்குத்தான் கவலை, என்ன காரணம் இப்படித்தான் இருக்க வேணுமே, அது ஏதாவது தவறி விட்டா கவலை இருக்கும். ஆகையினாலே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நூலை திருவருள் கடம்புவனேஸ்வர் பாலகோஷ அம்பாள் நம்மை இந்த நூலில் ஈடுபடுத்தி சொல்ல வைத்தாள், உங்களை கேட்க வைத்தாள். அதனாலே இந்த நெறி தொடர்ந்து நமக்கு திருவருள் வாழ்த்து கொண்டே இருக்க வேணும். அவர் நம்மளை மறக்காமல் இருக்கணும், நம்ம அவரை மறக்காமல் அப்புறம் சாமி சொல்லுவார், நான் மறந்தாலும் நீ மறந்துடாது சாமி, நான் மறந்தாலும் மறப்பேன், அந்த வேலையில என்னையால நினைச்சுட்டு இருக்க முடியுமா, நீ மறந்துடாது சாமி, என்ன புரிய வச்சுக்கோங்க. அதுபோல அதனாலே இப்படி நம்மை மறவாமல் சுவாமி இந்த சிவநெறியிலேயே காலம் போகணும், அவ்வளவுதான் சிவநெறியிலேயே காலம் போகணும். அவநெறியில காலம் போகாமல் சிவநெறியிலேயே காலம் போக வேண்டும் என்று கடம்போனேஸ்வரையும் முற்றிலாமலையம்மையும் சிதம்பரேஸ்வரர் சிவகாம சுந்தரியையும் மாணிக்க சுவாமியும் அரஞான சம்பந்தரையும் வணங்கி வாழ்த்தி இந்த சைவ சமய நெறி என்கின்ற நூல் உரையை இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி நல்லாதொழியான் நமக்கென்றும் நாமும் பிதற்றி நயர நீர் மல்க வாழ்த்த வாய்குளர வணங்காமனத்தால் நினைந்து உருகி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்று உள்ளாருக்கும் உயிர்க்கு இறங்கியருள என்னை உடைய திருச்சிற்றம்பலம் உலக பசு பாசகந்த மதுவான உறவு கிடைத்தாய தந்தை மனைவாளர் உலக பசு பாசகந்த மதுவான உறவு கிடைத்தாய தந்தை மனைவாளர் மலசல சுவாச சஞ்சல மதாலன் மதிநிலை கெடாமலுந்தன் அருள்தாராய் மலசல சுவாச சஞ்சல மதாலன் மதிநிலை கெடாமலுந்தன் அருள்தாராய் சலமருகு பூளை தும்பை அணிசேயே சரவண பவா முகுந்தன் மருகோனே பலகல சிவாகமங்கள் பயில்வோனே பழனிமலை வாழ வந்த பெருமாளே வான்முகில் வளாது வீக மலிவளம் துறக்க வண்ணன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிரள் வாழ்க நன்மறை அரங்கடோங்கனத்தவம் வெள்ளி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்கு உலகம் எல்லாம் நம பார்வதி பதையே நாயன்மார்கள் திருவடி வாழ்க மாணிக்க வாசகர் மரடி வாழ்க சந்தான குரவர்கள் திருவடி வாழ்க அரஞான சம்பந்தாயனார் திருவடி வாழ்க சிவ சிவ சிவ